அபிமன்யு எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் இறைவி. சீனிவாசன் வழக்கத்தை விட அன்று சீக்கிரமாகவே கோவிலுக்கு வந்துவிட்டான். நடை திறந்து சிறிது நேரம்தான் ஆகியிருந்தது. குருக்கள் பிரதான கதவை அடுத்து மற்ற கதவுகளை ஒவ்வொன்றாக திறந்து கொண்டிருந்தார். நல்ல விஸ்தாரமான கோவில். கரிகாலனால் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அந்த பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலின் சிறப்புகள் தான் எத்தனை எத்தனை. இரவாப்பனை, பிறவாப்புளி, புழுக்காசானம் என பேரூரும் அதன் கோவில் அதிசயங்களும் அற்புதங்களும் பற்பல. சீனிவாசா, இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டா அப்படி தெரிகிறதே. கொடிமரத்தின் இடப்புறம் அமைந்துள்ள நடராஜர் சந்நிதியின் பிரகார விளக்குகளை ஏற்றியபடியே கேட்டார் குருக்கள். ஆமாம்மா, ஏதோ தூக்கமே வரல, மனசெல்லாம் பாரமாக இருந்தது, அதான் சீக்கிரமே வந்துட்டேன். ஒன்றும் கவலைப்படாதடா, எல்லாம் நேரம் வந்தால் தன்னால் நடக்கும். குரு பயிற்சி ஆகிறான், வர ஆவணிக்குள்ளே ஏதாவது நல்ல செய்தி வரும், பார்த்துண்டே இரு. நேத்திக்கு கூட என் சொந்தக்காரா ஒருத்தர் உன் ஜாதகம் வாங்கிட்டு போயிருக்கா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஒன்றும் கவலைப்படாத. 5-6 வருடங்களாக கேட்க சலித்துவிட்ட இதே ஆறுதல் வார்த்தைகளை கேட்க பிடிக்காதவன் போல நந்தீஸ்வரன் சன்னதியின் மேற்கூரையில் வரையப்பட்டிருக்கும் 3-பரிமாண சிவலிங்க படத்தை அண்ணாந்து பார்த்தபடியே பதில் சொன்னான் சீனிவாசன். பார்க்கலாமாம்மா, 37 ஆயிடுது, இதுக்கு மேலே எப்போ வர்றது, எல்லாம் வயசு ஜாஸ்தி ஆயிடுதேன்னு சொல்கிறான். 28-29 இருக்கும்போதெல்லாம் உத்தியோகம் சரியில்லைன்னு சொன்னான். இப்போது நல்ல சம்பளம் வருது, ஆனால் இப்படி சொல்கிறா, எனக்கு நம்பிக்கையே போயிடுத்துமாம்மா. சீனிவாசனுக்கு 7-8 வருடங்களாக வரன் பார்த்தும் ஒன்றும் அமையவில்லை. நல்ல படிப்பு, போதுமான வருமானம், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத, தோற்றத்திலும் நல்ல பொலிவான முகலட்சணம் உள்ளவன்தான். ஆனாலும் என்னவோ ஒவ்வொரு வரனும் ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டு போனது. அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் இது ஒரு பெரும் வேதனையாக ஆனது. ஆனால் இது ஒன்று மட்டுமே அவன் கவலைகளுக்கெல்லாம் மொத்த காரணம் என்று சொல்லிவிட முடியாது. அடிப்படையிலேயே சீனிவாசன் சற்று கூச்ச சுபாவி, எல்லா விஷயங்களிலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவன், மிகுந்த வெள்ளந்தியான குணமுடையவன். தெருவில் போகிற வழியில் யாராவது இருவர் சற்று உரத்த குரலில் கோபமாக பேசிக்கொண்டால் கூட இவனுக்கு இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்துவிடும். யாராவது பிச்சைக்காரன் கை கால்கள் செயலற்று காண நேர்ந்தால் உடனே கண் கலங்கி விடுவான். சீனிவாசன் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த சமயம் 1919 ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்தில் 379 பேர் கொல்லப்பட்டனர் என்பதை பாடத்தில் கேட்டவன் அடுத்த 3 நாட்கள் பள்ளிக்கு செல்லவில்லை, மிகுந்த ஜூரத்தில் படுத்து கொண்டான். நாள் முழுதும் தம் தாயாரிடம், பாவம்மா, அவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்களே, அவளோட அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா என்று ஏதேதோ உளர ஆரம்பித்து விட்டான். பின் ஒரு வழியாக சமாதானம் செய்து மருந்து கொடுத்து அவனை தேற்றுவதற்கு அவன் தகப்பனார் மிகுந்த சிரமப்பட்டார். பின்னொரு சமயம் தன் வீட்டு கொல்லைப்புறத்தில் பாம்பு ஒன்று வந்துவிட்டதை கண்ட சீனிவாசன் தன் அப்பாவிடம் தெரிவித்தால் அதனை கொன்றுவிடுவார் என பயந்து அதன் மீது சிறு சிறு குச்சிகளை மெதுவாக எரிந்து விரட்ட அது பக்கத்து வீட்டு சுவரில் ஏறி உள்ளே சென்று விட்டது. பக்கத்து வீட்டுக்காரர் ஜீவகாருண்யத்தில் தன் அப்பாவை விட முரடர் என்பது சிறுவன் சீனிவாசனுக்கு தெரியும். உடனே ஓடி சென்று, நான் உங்கள் வீட்டிற்குள் பாம்பை அனுப்பிவிட்டேன், அதை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று ஏதேதோ உளர 2 வீட்டாருக்கும் இடையே பெரிய சண்டையாகிவிட்டது. இப்படி சிறு வயதிலிருந்தே சீனிவாசன் எது எதற்கெல்லாமோ மனதை குழப்பிக்கொண்டு கவலைப்படக்கூடியவன்தான். இன்றும் கூட காலை செய்தித்தாள்களில் வரும் கொலை கற்பழிப்பு செய்திகளை படித்து நீண்ட நேரம் மனதை கஷ்டப்படுத்தி கொண்டு பின்பு தானே சமாதானமாகிக் கொள்ள முயலும் ஒரு பிள்ளை மனம் கொண்டவன் சீனிவாசன். அதே சமயம் நல்ல ஞானம் கொண்டவன். சிறு வயது முதலே பலதரப்பட்ட புத்தகங்களை படிப்பதில் நாட்டமும் எதையும் எளிதில் புரிந்து கொண்டு சரியாக செய்யும் குணமும் சீனிவாசனிடம் உண்டு. பள்ளி காலங்களிலேயே தமிழ் இலக்கிய செயல்கள், பாரதியார் கவிதைகள், தேவார திருவாசக பதிகங்களையெல்லாம் கூட தாமே படித்து புரிந்து கொண்டு விடுவான். நல்ல கேள்வி ஞானமும் கற்பனா திறனும் பெற்றவன். இவையெல்லாம் அவன் தகப்பனாரிடமிருந்தோ தாத்தாவிடமிருந்தோ வந்திருக்க வேண்டும். அவன் தகப்பனார் சதாசிவ ஐயர் பெரும் பண்டிதர், பூர்வீகமான கும்பகோணத்தில் கணித ஆசிரியராக பணியாற்றி வந்தபோதே திருவாடுதுறை ஆதீனத்திற்கு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். ஆதீனத்தில் நடக்கும் சைவ சித்தாந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு நல்ல தேர்ச்சி பெற்று பின்பு தாமே வகுப்புகளை நடத்தும் அளவிற்கு புலமை பெற்றவர். பொதுவாகவே ஸ்மார்த்த பிராமணர்கள் தம் சமூகத்திற்கான குருவாக ஆதிசங்கரரை ஏற்றவர்கள். அவரது தத்துவமான அத்வைதத்தையே தமக்கானதாய் கொண்டவர்கள். சதாசிவாயரும் 3 மாதத்திற்கு 1 முறையாவது மகா பெரியவரை நேரில் சென்று தரிசித்து வரும் அளவிற்கு பக்தி உடையவர்தான். அத்வைத தத்துவத்திலும் பெரும் புலமை கொண்டவர்தான். 4க்கு 3 முறை சந்தியா வந்தனம் செய்ய தவறாத அவர் சிவபக்தியினால் ஆதீனம் செல்ல ஆரம்பித்து அத்வைதத்திற்கு நேரெதிரான சைவ சித்தாந்தத்தின் மீதும் ஈர்ப்பு ஏற்பட அதையும் அறிய ஆரம்பித்தார். அவர் அந்த வகுப்புகளுக்கு தம் புதல்வன் சீனிவாசனையும் அவ்வப்போது உடன் அழைத்து செல்வது வழக்கம். வெறும் பள்ளிக்கூட பாடங்களை படித்து வேலைக்கு சென்று பொருளீட்டும் வழிமுறைகளை சதாசிவ ஐயர் என்றைக்குமே ஊக்குவித்ததில்லை. ஞானமே கடவுள், அறிவே உயர்வு என்பவையே அவர் எண்ணம். சீனிவாசனும் நல்ல ஞானம் உள்ளவனாகவே திகழ வேண்டும் என்றே அவர் விரும்பினார். ஒருமுறை ஐயர் அவ்வாறு சிறுவன் சீனிவாசனையும் வகுப்புக்கு உடன் அழைத்து சென்றிருந்தார். அப்போது அவனுக்கு 12 வயது இருக்கும். மடத்தின் இளைய தம்பிரான் அவர்கள் அன்று சிவஞான சித்தியார் எனும் பகுதியை விளக்கி கொண்டிருந்தார். அதில் ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அருள்நந்தி சிவம் சொல்கிறார், என்னால் பெரியோர்கள் அருளிய வேதத்தை மறுப்பது முடியாது, அது இறைவனால் வழங்கப்பட்டது. ஆனால் அங்கு அமர்ந்திருக்க பிடிக்காமல் நெளிந்து கொண்டிருந்த சீனிவாசன் அந்த சமயம் சற்று பாடம் கவனிப்பது போல செய்யவும் சதாசிவ ஐயர் அவனை கவனித்தார். மதிய உணவு வேளை, பாடம் கேட்க வந்தவர்கள் இந்த இடைவேளையில் காலையில் நடந்தவற்றில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அவற்றை இளைய தம்பிரான் சுவாமிகளிடம் கேட்பது வழக்கம். சிலர் அவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்க சதாசிவ ஐயர் இளைய தம்பிரான் சுவாமிகள் அருகில் சென்றார். வழக்கமாக அவர் ஏதும் சந்தேகம் கேட்க மாட்டார். ஆனால் சீனிவாசன் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வீட்டிலேயே சொல்லித்தான் கூட்டி வந்திருந்தார். அருகில் சென்றதும் சீனிவாசன் சுவாமிகள் காலில் விழ முனைந்து உடனே அபிவாத்தியையே சொல்ல ஆரம்பித்து விட்டான். சதாசிவ ஐயரே இதை எதிர்பார்க்கவில்லை. சொல்லி முடித்ததும் சாஷ்டாங்கமாக சுவாமிகளின் கால்களில் விழுந்து எழுந்த சிறுவனின் நெற்றியில் சுவாமிகள் திருநீறு இட்டு விட்டார். பின் சந்தேகம் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பக்கம் திரும்பி தன் சம்பாஷணையை தொடரலானார். ஐயர் சிறுவனின் கையை பற்றி சாப்பிடப் போகலாம் எனும் பாங்கில் சற்று இழுக்க சீனிவாசன் அதை விரும்பாதவனாய் மீண்டும் இளைய தம்பிரான் சுவாமிகளிடம் பேசலானான். எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு, கேட்கலாமா மாமா? ஐயருக்கு கோபம் வந்துவிட்டது. இவன் எங்கே போனாலும் அதிக பிரசங்கி வேலை பண்ணுறது, சின்ன பையன் சைவ சித்தாந்தத்தில் என்ன தெரியும்னு கேள்வி கேட்குறான். அதுவும் சுவாமிகள்கிட்டயே கேட்குறானே, அப்படி ஏதாவது கேட்குறதுனா கூட என்கிட்ட கேட்கலாமோ இல்லையோ? மனதிற்குள் சீனிவாசனை திட்டியபடியே சற்று பலவந்தமாக அவன் கையை இழுத்தார். அதற்குள் இளைய தம்பிரான் அவர்கள், தாராளமாக கேளு, உன்ன மாதிரி சின்ன பசங்க இது மாதிரி விஷயங்களுக்கு வாரதே பெரிய விஷயம், நீ சந்தேகம் கேட்டா இன்னும் சந்தோஷந்தான், கேளு என்று கூறவே சதாசிவ ஐயர் சற்று குனிந்து மெல்லிய குரலில், சுவாமிகள் மன்னிக்கணும், சின்ன பையன் ஏதோ அதிக பிரசங்கத்தனம் பண்ணுறான், தப்பாக நினைக்க வேண்டாம் என்று கூறினார். அதெல்லாம் ஒன்றுமில்ல ஐயரே, பையன் என்ன கேட்குறான்னு பார்க்கலாம் இருங்க என்று கூறியவாறே சீனிவாசனின் கையை பிடித்து தம் அருகில் இழுத்து கொண்டார். அவர் மீதிருந்து வந்த விபூதியின் மனம் சீனிவாசனுக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது. கார்த்தால ஒருத்தர் எழுதின புக்கில் அவர் வேதத்தை எல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது உண்மைன்னு சொல்வேன்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு சொன்னேலே என்று கேட்டதும் இளைய தம்பிரான அவர்கள், ஆமாம், அருள்நந்தி சிவாச்சாரியார் அப்படி சொல்கிறார், சிவஞான சித்தியார் என்ற புத்தகத்தில் அப்படி வருது, அதில் என்ன சந்தேகம் என்று கேட்டார். ஆனால் அப்பா மற்றவாக்கிட்ட பேசும்போது கேட்டிருக்கேனே, சைவ சித்தாந்தமும் வேத தர்மமும் வேற வேற எதிரெதிரானது, நான் ரெண்டையும் படிச்சிருக்கேன்னு சொல்வாளே. இளைய தம்பிரான் சுவாமிகளுக்கு சிறுவன் என்ன கேட்க வருகிறான் என்று புரிந்தது. சிறுவனின் அறிவை மெச்சி பலமாக சிரித்தபடியே சதாசிவ ஐயரை பார்த்தார். ஐயர் என்ன செய்வதென்று தெரியாமல் நெளிந்தார். இது பற்றி ஆழமான தத்துவ விசாரணைகள் இருந்தாலும் சிறுவனுக்கு விளக்கினால் புரியாது என்பதால் இளைய தம்பிரான் அவர்கள் சீனிவாசனிடம் அவன் அளவிற்கு சில விளக்கங்களை கூறிவிட்டு வகுப்பை தொடரலானார். அது முதல் சதாசிவ ஐயருக்கே சீனிவாசன் மீது சற்று நம்பிக்கை கூடியது. ஏதேதோ நினைவுகளில் நடந்தவனாய் வெளிப்பிரகாரத்தை ஒரு சுற்று சுற்றிவிட்டு உள்ளே நுழைந்தவன் காதில் மூலவர் சந்நிதியில் யாரோ ஒரு பெண்ணின் குரல் கேட்பது போல இருந்தது. என்ன மாமா, யாரோ உள்ளே இருக்கிறா அப்படி தெரிகிறதே, இவ்வளோ சீக்கிரமாக யார் வந்திருக்கா? ஆமாம்டா சீனிவாசா, நடத்துறந்து கொஞ்ச நேரத்தில் நீ வந்த, நடத்திறக்கும் போதே அவள் வந்துட்டா, யாருன்னு தெரியல, மூலவர் சந்நிதியில் தனியாக உட்காந்துட்டு பேசின்ட்டுருக்கா. யாராக இருக்கும் என்ற ஆவல் மேலிட சீனிவாசனும் மூலவர் சந்நிதியை நெருங்கினான். தற்போது அவள் பேசுவது தெளிவாக கேட்க ஆரம்பித்தது. அழுது கொண்டும் ஆசுவாசப்படுத்தி கொண்டும் மிகுந்த கோபத்துடனும் மூலவர் பட்டீஸ்வரன் சந்நிதி முன் அமர்ந்து யாரோ ஒரு மனிதரிடம் பேசுவது போல பேசிக்கொண்டிருந்த அந்த பெண்ணின் பேச்சுகள் காதில் விழ ஆரம்பித்ததும் சீனிவாசன் ஒரு கணம் ஆடிவிட்டான். என்ன தேவடியான்னு சொல்லிட்டான், என் மேலேயே சந்தேகப்பட்டுட்டான். நான் தேவடியாளுக்கு பிறந்தவளாம், நானும் அப்படி தான் இருப்பேனா, வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான். உன்னை நம்பி தானடா அவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன், இது வரைக்கும் உன்னை கேட்காம ஏதாவது செஞ்சேனா? இந்த அனாதைக்கு அப்பா அம்மா எல்லாமே நீ தானடா. அவன் அப்படி சொன்னது என்ன இல்லை, உன்னை தான் அப்படி சொல்லிட்டான். என்னை பெற்றது யாருன்னு தெரியாது, ஆனால் வளர்த்தது நீ தானே. என்னை திட்டுனா அது உன்னை தானே சேரும், உன்னை கேட்டு கேட்டு தானே ஒவ்வொன்றும் செஞ்சேன். இப்போ எனக்கு இந்த தேவடியா பட்டம். நான் தேவடியாளா? சொல்லு நீயே, இத்தனை நாளாக யாருமே இல்லாத அனாதையாக வளர்ந்தேன், அப்போவே என்னை உன்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்கலாமே. இப்படி ஒரு கல்யாண வாழ்க்கையை தந்து இப்போ அதுவும் நிலைக்கலனா என்னை இப்படி அசிங்கப்பட வச்சிட்டியே, என்னை எட்டி உதச்சி வெளியே அனுப்ப வச்சிட்டியே, இதுதான் உன் பொண்ணுக்கு நீ தர வரமா? கற்பனையின் கூட பார்க்காம என்னை அடித்து துரத்திட்டானே, நீ பார்த்து கொடுத்த வாழ்க்கைன்னு தானே நான் ஏற்றுக்கிட்டேன். பிறந்ததுலேருந்து எந்த சந்தோஷமும் இல்லாமல் இருந்த உன் பொண்ணுக்கு நீ கொடுத்த ஒரே வரம் இந்த கல்யாணம் தான். இப்போ அதையும் உடனே பிடுங்கிட்டியே. இடையிடையே அழுதும் மூக்கை சிந்தியும் பேசிக்கொண்டிருந்த அந்த பெண்ணின் ஆபாச வார்த்தைகள் சீனிவாசனை மிகவும் சங்கோஜப்படுத்தியது. குருக்கள் இன்னும் இவள் அருகே வரவில்லை, ஜனங்கள் வர நேரமாகாமாதலால் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் போனது.
நான் இப்போ போகிறேன், இன்னும் ஒரு வாரம், அதுக்குள்ளே அவனாக வந்து நீ தப்பானவ இல்லைன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகணும், இல்லைனா உன் பொண்ணு தேவடியாளாவே சாவா. அதுக்கப்புறம் என்னை யாரும் திட்டமாட்டாங்க, உன்னை தான் காரி துப்புவாங்க. பட்டீஸ்வரன் அவள் சொந்த பொண்ணை காப்பாற்றக்கூட துப்புலன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ போகிறேன். இறுதியாக அவள் கூறியவை சீனிவாசனை ஆழமாகவே உலுக்கியது. ஆவேசம் அடங்கி கிளம்ப எழுந்தவள் தம்மையே பார்த்து கொண்டிருந்த சீனிவாசனை சற்றும் சட்டை செய்யாமல் சென்று விட்டாள். இவள் என்ன பைத்தியம்மா, பொது இடத்தில் அதுவும் தெய்வத்தின் சன்னதியில் இப்படி நாகரிகம் இல்லாமல் ஆபாச வார்த்தைகளால் கத்தி கொண்டிருக்கிறாளே, ஏதோ சாதாரண மனிதர்களிடம் பேசுவது போல. அப்பா என்கிறாள், நீதானே செய்தாய் என்கிறாள், ஒரு வாரம் கெடு விதித்திருக்கிறாள். மனநலம் பாதித்தவளாய் இருக்குமோ? யார் இவளை கோவிலுக்குள் விட்டது? அது சரி, யாருமில்லாத நேரம் பார்த்து தானே அவளே வந்திருக்கிறாள். சீனிவாசன் மனம் இன்னும் அடங்கவில்லை. என்னடா, யாரோ ஒரு பொம்னாட்டி தனியாக பேசிகிட்டு இருந்தாலே, போயிட்டாளா, என்ன பேசிகிட்டு இருந்தா அப்படி? கேட்டவாறே மூலவர் சந்நிதியில் நுழைந்தார் குருக்கள். போயிட்டா மாமா, யாரோ பைத்தியம் போல இருக்குது, பித்துக்குழி மாதிரி ஏதேதோ தானாக உளறிண்டு இருந்தா, ஆற்றாமையை வெளிப்படுத்தினான் சீனிவாசன். பாவம், அவளுக்கு என்ன கஷ்டமோ, போறா விடு. சீனிவாசனுக்கு ஏதோ பட்டது. கஷ்டமா? அவள் கூறிய வார்த்தைகள் நினைவில் வந்தன. அவளது நிலை, அவளது துயரம், அவள் ஒரு அனாதை என்பது, கர்ப்பிணியான அவள் தம் கணவனால் சந்தேகப்படப்பட்டு அழித்து விரட்டப்பட்ட விவரம் எல்லாம் அவன் செவிகளில் அவள் குரலிலேயே மீண்டும் ஒருமுறை பேசப்பட்டன. சில மாதங்களுக்கு முன் பேருந்து நிலைய நடைபாதையில் தம் இரு கைவிரல்களும் முழுவதுமாக இழந்து விட்டிருந்த முதியவர் ஒருவர் மிகுந்த சிரமப்பட்டு உணவருந்தி கொண்டிருந்தது. ஒரு பெட்டிக்கடையில் உட்கார்ந்து வியாபாரம் பார்த்து கொண்டிருந்த முகம் முழுவதும் ஏதோ நோய் போல கொப்புளங்களும் வரிகளுமாய் சற்றும் பார்க்க சகிக்காதவாறு இருந்த ஒருவர், இரண்டடி உயர வளர்ச்சியை கொண்டு துருத்திய பற்களுடன் பூ விற்று கொண்டிருந்த பெண்மணி என எப்போதோ பார்த்த அனைத்து சபிக்கப்பட்டவர்களும் அடுத்தடுத்து மணக்கண்ணில் தோன்றி சீனிவாசனை ஏதோ செய்தனர். நிச்சயமாக சொல்லிவிடலாம், இதுபோன்ற பிறவிகள் வாழ்க்கை முழுவதும் எண்ணற்ற துயரங்களையும் அவமானங்களையும் சந்தித்திருப்பார்கள். முழுவதுமாக கடவுள் நம்பிக்கையற்று வாழ்வின் மீதான உச்சபட்ச வெறுப்பில் இருப்பவர்களாகத்தான் இவர்கள் இருக்க முடியும். அவர்களின் சுக துக்கங்களையெல்லாம் அவர்களை மட்டுமே சாருமல்லாமல் துளியும் கடவுளை அவர்கள் அணுக மாட்டார்கள், கடவுளே இல்லை என்றிருப்பார்கள் என்றும் சொல்லலாம். ஆனால் இவளோ கடவுளை தன் சொந்த தந்தையாக அல்லவா நினைக்கிறாள். தம் தந்தையிடம் உரிமையுடன் சண்டையிடும் பெண் போலல்லவா இவள் கடவுளிடம் முறையிடுகிறாள். துளியும் அவநம்பிக்கைக்கு இடமில்லாதபடி மனப்பூர்வமாக ஆழமான பக்தியுடன் கடவுளை கூப்பிடும் இவளுக்கு எங்கிருந்து யார் சொல்லி இவ்வளவு நம்பிக்கை வந்தது? எந்த புத்தகத்தை படித்திருப்பாள்? யாருடைய போதனைகளை கேட்டிருப்பாள்? எல்லாவற்றிற்கும் ஈசனே காரணம் என்கிறாளே, இதுதான் அத்வைதமா? அவனின்றி ஓரணுவும் அசையாது என்கிறார்களே, அதைத்தான் இவள் சொல்கிறாளா? நீ சொல்லித்தானே எல்லாம் செய்தேன் என்கிறாளே. மனிதன் ஒரு கருவி மட்டுமே, ஆட்டுவிப்பவன் இறைவன் என்று கீதையில் பகவான் கிருஷ்ணன் இதைத்தானே கூறினார். ஓஷோவும் இதைத்தானே கூறினார், உன்னை இறைவனின் கையில் ஒப்படைத்துவிடு என்று. அதைத்தான் இவள் செய்கிறாளா? தன்னை முழுவதுமாக கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்த ஆண்டாளை போலல்லவா இவள் ஈசனை சரணாகதி அடைகிறாள்? எந்த மந்திரங்கள் இவளை இவ்வளவு பண்படுத்தியிருக்கும்? எவைகளை இவள் பாராயணம் செய்திருப்பாள்? ஒன்றும் கிடையாதே. இதைத்தான் திருமூலர், மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா, மனமது செம்மையானால் வாயுணவை உயர்த்த வேண்டா, மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்றெல்லாம் சொல்கிறாரோ? யார் இவள்? இறைவனுக்குள்ளேயே தம்மை முழுவதுமாக கரைத்து கொண்ட இவள் என்ன இறைவியா? மூலவருக்கான அலங்காரங்களை முடித்து திரையை விலக்கிக் கொண்டே குருக்கள் எழுப்பிய மணியோசையை கேட்டு திரும்பிய ஸ்ரீனிவாசன் முன்பு திவ்ய ரூபனாய் காட்சி தந்த பட்டீஸ்வர லிங்கத்தின் தலையிலிருந்த தாமரை மலரொன்று பட்டென விழுந்தது. அபிமன்யு எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் இறைவி.